வணக்கம் வைத்திய கலாநிதி நடனச்சந்திரன்.
வணக்கம்.
கடந்த முறை நாங்கள் பேசும்போது நாய்கள் மனிதர்களின் உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்கின்றன என்று அறிந்தோம். அதன்போது நீங்கள் தியானம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். தியானம் என்றால் என்ன என்று முதலில் சொல்லுங்களேன்.
தியானம் என்றால் மனத்தை அடக்கி ஒரு நோக்காகி கடைசியில அந்த உச்சத்துல ஒரு விதமான எண்ணங்கள் நோக்குகளும் இல்லாமல் போய் மனமே இல்லாத நிலைமைக்கு வர்றதுதான் உண்மையான உச்சமான தியானம். அது எல்லாராலையும் முடியாது. ஆனால் அதுக்கு போய்கொண்டிருக்கிற பாதையிலேயே பலவிதமான நன்மைகளும் ஏற்படும்.
அதை நீங்கள் ஒரு சமய அடிப்படையில் அல்லது ஒரு ஆத்மீக அடிப்படையில் சொல்கிறீர்களா அல்லது விஞ்ஞான அடிப்படையில் சொல்கிறீர்களா?
மூன்று விதத்திலையும் சொல்லலாம். அதை என்னுடைய ஆராய்ச்சியின் விடயங்கள் பார்த்தால் விஞ்ஞானத்துக்கும் ஆத்மீகத்துக்கும் ஒரு விதமான முரண்பாடும் இல்லாததாகத்தான் நான் உணர்ந்திருக்கிறேன். அது நான் உணர்ந்தது மட்டும் இல்ல, இந்த 20ஆம் நூற்றாண்டு அளவில் பலவிதமான விஞ்ஞானிகள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள்.
உதாரணமாக
நாங்கள் இப்ப ஐன்ஸ்டைனை எடுத்தால், ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட், சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் லேம். அதாவது சமயம் இல்லாமல் சயின்ஸ் இருந்தால் அது ஒரு குருடான பாதை, சயின்ஸுக்கு ரிலிஜன் இல்லாட்டிக்கு அது ஒரு முடமான பாதை என்று. மற்றது அவர் சொல்லியிருக்கிறார், ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ் வேர் சயின்ஸ் எண்ட்ஸ். அதாவது ஆத்மீகம் எங்க தொடங்குறது என்றால் விஞ்ஞானம் இதுக்கு மேல போக முடியாது என்று தடைப்பட்டு சங்கடப்பட்டு நிக்கல ஆத்மீகம் வரும் என்று அவர் சொல்றார். மற்ற பலவிதமான பெரிய அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஈடுபட்ட பல விஞ்ஞானிகள் பல பேர் இந்த விஷயத்துல கடவுளைக்கும் விஞ்ஞானத்துக்கும் தொடர்பு இருக்கிறத மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். கடவுளை அவர்கள் ஒரு பெயரா சொல்லியோ அல்லது ஒரு மனிதனா சொல்லி கதைக்கவில்லை, கான்சியஸ்னஸ் என்ற வேர்டை பாவிக்கிறார்கள்.
இப்ப விஞ்ஞானத்திலே ஏன் என்று கேள்வி கேட்டு அதற்கு விடை காண முயல்கிறார்கள். ஆனால் ஆத்மீகத்திலோ அல்லது சமயத்திலோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் இயங்குகிறார்கள். அதுவே ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? சமயத்திலே ஏன் என்று கேட்பதில்லை.
நாங்கள் துவங்கும் பொழுது ஒரு நம்பிக்கையில தான் துவங்குவோம். ஆனால் அதை கூட விசாரித்து கொண்டு போனால் கடவுள் என்று நாங்கள் கூறுவது ஒரு மனிதன் இல்லை, அது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்று சொல்லலாம். அதுக்கு விஞ்ஞானத்திலேயே ஒரு ஆதாரம் இருக்கிறதாக அறியக்கூடியது. சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று ரெண்டு பாதையில போய் கொண்டிருந்தாங்க கனகாலம். ஆனால் இப்ப எங்களுடைய பழைய ரிஷிமேர் சேஜஸ் எடுத்து பார்த்தால் அவைகளையும் ஒரு விதமான சயின்டிஸ்ட் என்றுதான் சொல்லலாம். சாதாரணமான விஞ்ஞானம் உலகத்துக்கு வெளிப்படையா இருக்கிற விஷயங்களை தான் அறிய பார்க்கின்றது. ஐந்து புலன்களாலும் மனத்தாலும் வெளியில நாங்கள் காண்ற விஷயங்களை அறிய அதன் ஆதாரங்களை அதன் நுணுக்கங்களை எப்படி வந்தது ஏன் வந்தது என்று விசாரித்து கொண்டு இருக்கிறது. இந்த விஞ்ஞானத்துல மனமும் சைக்காலஜி என்ற பட்டத்துல இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பழைய ரிஷிமாரை எடுத்தால் அவர்கள் வெளியில பார்க்கலை, உண்மையை உள்ளுக்குள்ள இருக்கிறதாக பார்த்து அதை ஆராய்ந்து அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருவியாக தியானம் அதாவது மெடிடேஷனை பாவித்திருக்கிறார்கள். சோ விஞ்ஞானம் வெளிப்படையாக ஆராய்கிறது, ஆத்மீகம் உள்படையாக ஆராய்கிறது.
இந்த இரண்டிலும் மூளை வேலை செய்கிறது இல்லையா? இப்ப தியானத்திலே மூளை என்ன மாதிரியான, நீங்கள் ஒரு நரம்பியல் நிபுணர் என்ற வகையில் எப்படி மூளைக்கும் தியானத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னீங்களே?
இந்த உள்விதமான ஆராய்ச்சிக்கு நான் சொன்னேன் தியானம் முக்கியம். தியானம் இந்த நோக்கம் மனத்தை கட்டுப்படுத்துறன்னு முதலிலே கூறியிருந்தோம். இப்ப மனம் என்றால் என்னது, அது எங்கே இருக்கின்றது, அதை தியானம் மூலம் எப்படி ஒரு கருவியாக பாவித்து உள்ளடங்கி இருக்கிற உண்மை அதாவது கடவுள் என்று நாங்கள் கூறுறது பார்க்கலாம். இப்ப தமிழ்லயே கடவுள் என்ற சொல்லி எடுத்தால் கடை அண்டா கிராஸ் உள் அண்டா இன். சோ வென் யூ கிராஸ் இன்சைட் யூ ஃபைண்ட் காட். ஆனால் இந்த தியானத்துல மனம் தான் முக்கியமான ஒரு கருவி. அந்த மனம் எங்கிருக்கு விஞ்ஞானிகளாலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஆத்மீகத்திலேயும் அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியாமல் இருக்கிறது.
இப்ப இந்த மனம் என்றது நீங்க சொல்வது கான்சியஸ்னஸ் அல்லது
மைண்ட். ஆனால் இப்ப நீங்கள் கம்ப்யூட்டர் எடுத்தால் பிரெயின் ஹார்ட்வேர் என்று பாவிக்கலாம். அதுல மெமரி இருக்குது, வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் செயல்கள் இருக்குது. ஆனால் இந்த சைபர் ஸ்பேஸ் என்று சொல்றோமே, சைபர் ஸ்பேஸ ஒரு டேஞ்சிபிள் அல்லது தொட்டு அல்லது பார்க்கக்கூடியதா இல்ல. இப்ப மனமும் பிரெயின் என்ற ஆக்டிவிட்டியால உண்டாகிற ஒரு செயல். ஆனால் பிரெயின் மட்டும் அதுக்கு தேவையில்லை. என்றால் அன்கான்சியஸா போனதுக்கு பிறகும் மனம் வேலை செய்தன் இருக்கலாம் இப்ப ஒரு ஆராய்ச்சி நடந்து தெளிவா வந்திருக்கிறது. சில பேர் நாங்கள் கோமால இருக்கிறோம், அவருடைய மனம் ஒன்றுமே வேலை செய்யல, அவர்கிட்ட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மின்சார சக்தி மூளையில இல்லாம போயிடுது. அப்படி இருந்தும் ஆக்கள் தப்பி வழிக்கிட்டு வந்திருக்கணும் அந்த வியாதியிலிருந்து. அதுக்கு பிறகு அவைக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது, என்ன நடந்தது, தான் மயக்கமா இருக்கேக்கல, கொஞ்சம் கோமால இருக்கேக்க. சோ மனமன்றது மூளைக்கு ஆதாரம் இருந்தாலும் அது மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. நாங்கள் இறக்கும் பொழுது வேதாசின் படி எங்களுடைய ஆத்மா அதோட மனத்தின் ஒரு பகுதி வெளிக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதி தான் எங்களுடைய அன்புல்ஃபில் டிசையர்ஸ், அதாவது எங்களுக்கு இந்த சீவியத்துல முற்றாக கிடைக்காத ஆசைகள், அவை கிடையாத ஆசைகள் அடுத்த பிறப்புல பிறக்கல அந்த ஆசைகள் தெளிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணும். இத ஆத்மீயத்துல வாசனாஸ் என்று சொல்லுவீங்க, அது இங்கிலீஷ்ல டெண்டன்சிஸ் என்று சொல்றது. ஏன் ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு நல்ல குணம் இருக்கு, இன்னொரு பிள்ளைக்கு கூடாத குணம் இருக்குது, ஒரு பிள்ளைக்கு மேத்ஸ் நல்லா வருது, இன்னொரு பிள்ளைக்கு மியூசிக் நல்லா வருது தானாகவே, இதுல தான் வாசனாஸ்னு சொல்றது. சோ தியானத்துல மனதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது மூளையில என்ன நடக்குதுன்னு விஞ்ஞானிகள் இப்பொழுது ஆராய்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள்.
அதன் முடிவுகள் ஏதாவது?
முக்கியமான ஆராய்ச்சி எப்ப துவங்கினது என்றால், டிரான்ஸெண்டல் மெடிடேஷன் மகரிஷி மகேஷ் யோகி ஒரு இன்ஸ்டிடியூட் துவங்கினவர் சுவிட்சர்லாந்துல. அவர் முதல் துவங்கினவர் இந்த ஆராய்ச்சியை. பல விதமான ஆராய்ச்சிகள் செய்து பிரபலமான வைத்திய நூல்கள்ல வழிகிட்டு இருந்தார்கள். தியானத்தால என்ன நன்மைகள், மூளையில என்ன நடக்குது, உடம்புல என்ன நடக்குது. பிறகு இந்த டலை லாமாவுடைய ஒரு இந்த திபெட்ல இருக்கணுமே மெடிடேஷன் செய்தாக்களோ திபெட்டன் மங்க்ஸ், அவ நெடுகளும் தியானத்துல இருப்பினம். சீவியத்துல 40,000 மனத்தியாலம் மண்டலம் கணக்கு வச்சிருக்கணும். அப்படியான மங்க்ஸ லாமாஸ் சொல்றது, அவையில இன்வெஸ்டிகேட் பண்ணி இருக்கணும் டலை லாமா குரூப். இன்னும் பல விதமான இப்ப ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், கலிபோர்னியால பெர்க்லி, ஸ்டான்ஃபோர்ட், அவை எல்லாரும் இப்ப தியானத்தை விஞ்ஞான முறையில ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் தியானம் குறித்து நாம் சந்தித்து உரையாடுபவர் நரம்பியல் நிபுணர் டாக்டர் நடன சந்திரா.
எங்களுக்கு கூடின முறையில ஆராய்ச்சிக்கு கருவியா இருக்கிறது இசிஜி என்று ஹார்ட்டுக்கு இருதயத்துக்கு அளக்குற மாதிரி, மூளைக்கு இஇஜி எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம் என்று மூளை வேலை செய்யும் பொழுது ரெக்கார்ட் பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. அதிலும் பார்க்க கூடியதாக கிட்டியில வந்தது என்றால் ஃபங்க்ஷனல் MRI என்று. அதுல ஒரு ஆள் சாதாரணமா இருந்து போட்டு MRI செய்துட்டு பிறகு மெடிடேட் பண்ண சொல்லி MRI செய்வினம். அப்ப தியானத்துல இருக்கும் பொழுது அந்த MRI-ல பிரெயின்ல சில சில பகுதிகள் கூடின அளவு வேலை செய்கிறதாகவும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
அது எந்த மாதிரியான பகுதிகள் டாக்டர்?
மூளையில முன் பகுதி, அதாவது ஃப்ரண்டல் லோப்னு சொல்றது. இந்த ஃப்ரண்டல் லோப்ல தான் எங்களுடைய திங்கிங், அதாவது எண்ணங்கள் வர்றது, பிளான் பண்றது, எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன், எல்லாத்தையும் வடிவா ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வடிவா செய்யறதுக்கு எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றது, அது முன் பகுதியில இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆன டைம்லயும் அந்த பகுதி சாரமாற வேலை செய்யும். மெடிடேஷன் செய்யும் பொழுது அந்த பகுதிகள் எல்லாம் அடங்கி அந்த ஆகலும் முன் பக்கத்துல ஒரு கோர்னர்ல மட்டும் இந்த மூளை வேலை செய்து கொண்டிருக்கும், அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, அந்த ஃபங்க்ஷனல் MRI செய்து பார்த்த பொழுது இந்த மூளை சில பகுதிகள் சாதாரணமான ஆக்களிலும் பார்க்க மொத்தமாக இருக்கிறது. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செய்யறோம், செய்யும் பொழுது மசில் பெரிதாகிறது இல்லையா, அதே மாதிரி மூளையும் ஒரு மசில் மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி கணக்கு செய்தால் பெருசாகும் அந்த இடத்துல. உதாரணமாக ஒரு வயலின் வாசிக்கிறவர் இந்த மூளை எடுத்து பார்த்தால் கை விரல்களை அசைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ற மூளை பகுதி அவருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். அது மாதிரி பிறகு பார்த்தார்கள், பல வருஷமாக தியானம் செய்தவர்களுக்கு சில சில மூளையில் பகுதிகள், முக்கியமாக முன் பகுதி, நடுவில் உள்ளுக்கு இருக்கிற பகுதி, கோர் ஆஃப் த பிரெயின், பிரெயின் ஸ்டேம் என்று சொல்ற இந்த பகுதிகளை அளந்து பார்த்தால் MRI ஸ்கேன்ல சாதாரணமான மக்களும் பார்க்க இது பெரிதா இருக்கிறது. சோ நாங்கள் தியானம் செய்யும் பொழுது எங்களுடைய மூளை கொஞ்சம் கூடின வேலை செய்து மசல் பெருகிற மாதிரி மூளையும் பலமாக வந்து கொண்டிருக்கும்.
சரி, இந்த தியானத்தை போலவே நித்திரையும் அவசியம் என்று சொல்கிறார்கள். இந்த நித்திரை கொள்வதும் தியானம் செய்வதும் ஒரே மாதிரியான மூளையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அல்லது வித்தியாசமான பாதிப்பை?
வித்தியாசம்
எப்படி?
இந்த விஷயமாக தியானத்தை பற்றியும் நித்திரையை பற்றியும் சயின்டிபிக் அமெரிக்கன் என்ற ஒரு ஜேர்னல்ல முழுதாக பலவிதமான ஆராய்ச்சி பத்திரிகை வந்திருந்தது. நாங்கள் நித்திரையாகும் பொழுது என்ன நடக்குது என்றால் மூளையில இந்த ரிப்பேர் ஒர்க் நடக்கும். மூளையில பலவிதமான தேவையில்லாத சத்துகள் சேர்ந்திருக்கும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லுவீனம். ஆகவே அது ஹார்ட்டுக்கும் அது இம்பார்ட்டன்ட், மூளையிலும் அது இம்பார்ட்டன்ட் என்றால் மூளையிலுக்கு கலங்களை அழிக்கப்படும், செல்ஸ் பிரெயின் செல்ஸ் டேமேஜ் பண்ணும். நித்திரையா இருக்கும் பொழுது அது அந்த அழுக்குகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். அதோடு இந்த மூளையில இருக்கிற நர்வ்ஸ் என்று சொல்றமே பாத்வேஸ் கனெக்ஷன்ஸ் வயர்ஸ் மாதிரி அதுக்கு சுத்த வர ஒரு கொழுப்பால சேர்ந்த ஒரு கவரிங் இருக்குது, இன்சுலேஷன். இப்ப வயருக்கு ரப்பர் இன்சுலேஷன் இருக்கிற மாதிரி அல்ல பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி இந்த நரம்புகளுக்கும் அப்படி இருக்கு. அந்த இன்சுலேஷன் நாங்கள் கணக்கு பாதிக்கும் பொழுது சில நேரம் பழுதாகலாம், அதையும் இரவு நேரம் ரிப்பேர் நடக்கும். சில பேர் அப்கோர்ஸ் தியானிக்கிறமன்னு சொல்லி போட்டு நான் கண்டிருக்கிறேன் குரட்ட சத்தம் கேட்கும் தியானி கேட்கல அப்பவே நித்திராயினம். நீங்கள் நித்திரைக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் நித்திரையா இருக்கும் பொழுது மூளைக்கு போற இரத்தம் கொஞ்சம் குறைந்திருக்கும். சாதாரணமாக எங்களோட உடம்புல இருக்கிற ரத்தத்துல 20% மூளைக்கு போகும். ஆனா மூளை எங்களோட உடம்புல 2% தான் அதனுடைய எடை, ஆனா 20% ரத்தம் போய்கொண்டிருக்கும். தியானிக்கும் பொழுது இரத்தம் கூட போகும், நித்திராக இருக்கும் பொழுது இரத்தம் குறைய போகும். மற்றது மெலட்டோனின் ஒரு ஹோமோன் இருக்கு, ஜெட் லேக் என்று சொல்லி அதுக்கு குறைக்கிறதுக்காக சில பேர் இந்த மருந்து திரைக்கு பாவிக்கிறவே. நித்திராக இருக்கும் பொழுதுக்கும் மெடிடேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த செக்ரீஷன் உடம்புல. மற்றது மூளையில முன்பகுதி என்று சொன்னே ஃப்ரண்டல் லோப், அதுல இருக்கிற ஆக்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆக்சிஜன் கன்சம்ஷன் அதெல்லாம் நித்திரையா இருக்கும் பொழுது குறையும், மெடிடேஷன்ல இருக்கும் பொழுது கூடும். அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பேட்டர்னும் நித்திரைக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம். சோ தியானமும் நித்திரையும் ஒன்றல்ல, ஆக்சுவலி தே ஆர் கைண்ட் ஆஃப் ஆப்போசிட். தியானத்துல ஆறுதலா இருப்போம், ஆனால் மூளை சரியான பாதையில வேலை செய்தோன் இருக்கும். நித்திரையில மயக்கமா இருப்போம், ஆனால் மூளை ஆறுதலா இருக்கும். ஆனால் தியானத்திலையும் சொல்லலாம்
என்னோடு,
தியானத்தில் பொழுது உடம்புக்கு என்ன நன்மை இருக்குன்னு பாக்கணும். ஆத்மீகத்துக்கு மட்டுமில்லை, மூளைக்கு மட்டுமில்லை, முழு உடம்புக்குமே அதால நன்மைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பிளட் பிரஷர் அட்லீஸ்ட் 10 units குறையும் மெடிடேஷன் செய்தால், பல்ஸ் குறையும், பிரீதிங் குறையும், ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும், இன்ஃபிளமேஷன் டிசார்டர்மே இந்த உடம்புல வீக்கங்கள் வரும், ஜாயின்ஸ்ல வீக்கங்கள் வரும், அதுகளும் குறையும். இரிட்டபிள் பவல் என்ற ஒரு கண்டிஷன் இருக்குது, அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட், அந்த வியாதியும் குறையும். மற்றது கண்டுபிடிச்சவை என்னென்றால் இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்க உடம்புல, அதாவது ஒரு கிருமிகள் உள்ளுக்கு வந்தால் அல்லது வைரசஸ் வந்தால் அதை அழிக்கிறதுக்கு இருக்கிற சக்தியை இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம், அது கூடும். மெமரி கூடும், ஃபர்டிலிட்டியும் கூடும். இதெல்லாம் ரிசர்ச்சால டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் இதே ஒரு தனிய ஒரு ஆத்மீயம் ஒரு சமய விஷயமா பார்க்காமல் அதோடு சேர்த்து உடம்புக்கும் வாழ்க்கைக்கும் உதவக்கூடியதுன்னு பார்க்கணும்.
சரி, உங்களிடம் ஒரு தனிப்பட்ட கேள்வி, நீங்கள் எத்தனை மணி நேரம் தியானம் செய்கிறீர்கள்?
10 நிமிஷம், அதுக்கு மேல இருக்க கஷ்டம். கொஞ்ச காலத்துக்கு முந்தி கொஞ்சம் கூட இருந்தேன் நான், 15-20 நிமிஷம். இப்ப வயது போக அது கொஞ்சம் குறையுது.
அல்லது அதன் தேவை குறைகிறதோ?
இருக்கலாம். உண்மையில நாங்கள் ஒரு இடத்துல இருந்து 10 நிமிஷம் மெடிடேஷன் செய்யறது தான் மெடிடேஷன் என்ற ஒரு டெபினிஷன் இருக்கு. ஆனால் நீங்கள் ஆத்மீக சம்பந்தமான ஆக்களுடைய அறிவுரையில கேட்டு அவர்கள் சொல்லுவார்கள், 24 மணி தியானமும் மெடிடேஷன் இருக்கலாம். அதாவது நல்ல சிந்தனையில் இருந்தால் அதுவே மெடிடேஷன். நாங்கள் ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது மனத்தை நல்லா அடக்கலாம், ஆனா அதன் இஃபெக்ட் என்னென்றால் பிறகு வாழ்க்கையில நாங்கள் கோபம் வர்றது குறைவா இருக்கலாம், அஜிடேஷன் ஸ்ட்ரெஸ் அதுகளெல்லாம் குறைவா இருக்கும்.
மிக்க நன்றி வைத்தியர் லண்டனச்சந்திரன். மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம்.
அதுக்கு என்ன?
நன்றி.